ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 6 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திரோதாரணியை நீங்க வேண்டும் என்பதுதான் திரோதாரண சுத்தி. திருப்பதியின் ஸ்ரீ தத்துவமாக பெரியவர்கள் எவ்வளவு உணர்ந்து அந்த தலைப்புகளெல்லாம் கொடுத்துருக்காருப்பாங்க இல்லையா? அவர்கள்லாம் திருவாசகத்திலே நம்மை விட தோய்ந்தவர்கள். இந்த தலைப்பெல்லாம் கொடுத்தவங்க. ஆகவே இப்படி தம்மையும் தம்மை செலுத்துகின்ற முதல்வனையும் அறியாமல் இருக்கின்றன என்று அந்த முதல்வனை அறியும். முதல்வனை அறிந்தால் அப்பதான் முதல்வனின் அருளால் முதல்வனை அறியணும். அப்புறம்தான் தன்னையே அறிய முடியுமா? அது நீங்க பின்னால் வர சூத்திரங்கள் எல்லாம் படிப்பீங்க, 9 எல்லாம் படிப்பீங்க. ஆன்மா முதல்வனின் அருளின் துணை கொண்டு முதல்வனை அறிந்து அப்புறம்தான் அது தன்னை அறியணும். அப்ப எப்போ இது முதல்வனை அறியும்? வழிமுறை என்ன? உலகத்தை பொருள் எப்படி அறியுது? ஐம்பொறிகளால் அறிகின்றது. ஐம்பொறிகளால் நேரடியாக அறிகின்றது. இது காட்சி அளவை. மறைந்திருக்கும் பொருளை அதோடு விட்டு நீங்காத பொருளை காண்பதன் மூலம் இந்த பொருள் இருந்தால் அங்க அந்த பொருள் இருக்கணும் இல்லையா? இப்ப புகை தெரியுது, அப்ப அங்க நெருப்பு இருக்கணும் இல்லையா? அப்படின்னு மறைந்திருக்கும் பொருளை அனுமான அளவின் மூலம் அறிகிறது. சில பொருள்களை ஆகம அளவின் மூலமா அறியுது. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போக முடியுமா? அந்த நாட்டில் இப்படி ஒரு அதிசயமான கட்டடம் இருக்குது அப்படின்னா ஆகமளவை அதை போனவங்க சொல்றதை வச்சு அறிகின்றது. அதுவும் கூட ஊடகங்கள், டிவி மாதிரி ஊடகங்கள்ல காட்சி அளவையில படமா காட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு காட்சி அளவை தான். அந்த இடத்துக்கு போய் நேரடியாக கண்டால் அதுதான் உண்மையிலே முழுமையான காட்சி அளவை. இருந்தாலும் அதை ஒரு படங்கள்ல பார்க்கிறோம் அல்லது அதுவும் பார்க்கலைன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நேரிலையும் பார்த்ததில்லை, டிவிலையும் பார்த்ததில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு சாய்ந்த கோபுரம் இருக்குது, இந்த ஊர்ல இப்படி ஒரு அதிசயம் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே. இதெல்லாம் ஆகமாளவை நூல்கள் மூலமாகவும் பார்த்தவர்கள் உண்மையிலே பார்த்தவர்கள் சொல்கின்ற அந்த கருத்து மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் உலகத்து பொருள்களை காட்சி அளவை மூலமாகவோ அனுமான அளவை மூலமாகவோ ஆகம அளவை மூலமாகவோ அறிகின்றோம். அதே மாதிரி நம் உணர்வுக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை இந்த காட்சி அளவை கொண்டோ அனுமான அளவை கொண்டோ ஆகமளவை கொண்டு அறிய முடியுமா? அளவைகளால் அறியப்படுமா? அஞ்சாஞ்சத்துக்கு சொன்னீங்க, நம் உணர்வுக்கு முதல்வனாக இருக்கிறான். தம் உணர்வின் கமி, கமின்னா முதல்வன் தலைவன். நம் உணர்வுக்கு தலைவனாக இருக்கின்ற அவனை அளவைகளால் அறிய முடியுமா? காட்சியால், அனுமானத்தால், ஆகமத்தால் அறிய முடியுமா? அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐயா, அவனையும் அறியலாம் ஐயா. காட்சி அறியும்னா பொறிகளால் அறிந்தது. அனுமானத்துக்கும் பொறிகளின் துணை கொண்டு கண் கருதி அறிகின்றோம். ஆகமும் பொறிகளின் துணை கொண்டு தான் கேள்விப்படுகிறோம். அப்ப என்ன ஆயிருது? பொறிகரணங்களால் அவனை அறிய முடியும்னு ஆயிருது. அறிய முடியும்னு சிலர் சொல்றாங்க, வாதிக்கிறாங்க. பொறிகரணங்களால் அறிய முடியும். இந்த கடவுள் இங்கே இருந்து வாதிடுவோம் அப்படிதான் சொல்றாங்க. இருந்த காட்டுதான், இருந்த காட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, கடவுள் இருந்தாருன்னா ஒரு பொறிகரணங்களால் அறியப்படணும் அப்படிங்கிற கருத்துடையவராக இருக்கிறார். அப்ப தம் உணர்வின் கமியாகிய அந்த முதல்வன் அளவைகளால் அறியப்படும் பொருளா என்று சொன்னால், ஆமா அளவைகளால் அறியப்படும் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த முதல்வன் எப்படிப்பட்ட பொருளா இருப்பாங்கன்னா, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடிய பொருளாக இருப்பான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அளவைகளால் அறியப்படுகின்ற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் இல்லாட்டா ஒரு காலத்தில் அழிந்து போகவில்லாம். நம்ம ஐம்பொறிகளால் காட்சி அளவில் அறிஞ்சாலும் சரி, கருதி அறிஞ்சாலும் சரி, இல்லையா, ஆகமங்களில் கேட்க அறிஞ்சாலும் சரி, அந்த பொருள்கள் எல்லாம் தற்போது கால எல்லை வரை இருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். சில பொருள் வேணா நீண்ட நெடுங்காலம் இருக்கலாம். பெரிய கட்டணம் இருக்குதுயா, இதெல்லாம் எப்படியா அழியும் இப்படியா சொல்லலாம்? சும்மா கூட வீடா புயல் அடிச்சு போகுதுக்கு, நிலத்தை அடிச்சு போகுதுங்கலாம். நீண்ட காலம் இருக்கும் அவ்வளவுதான். அப்பதான் அதைத்தான் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம சாத்திரங்கள்ல. சுத்தமாய போகணங்கள்லாம் எவ்வளவு காலம் இருக்கும்? பல முறை இங்க ஊழிக்காலம் வந்துடும், ஆனா சுத்தமாய போகணங்கள் அப்படியே இருக்கும். அதுக்கு ஊழிக்காலம் வர்றதுக்கு லேட்டாகும் அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு பிரம்மாவின் ஆயுள்ல எத்தனையோ இந்திரர்கள் பிறக்கிறார்கள், இந்திர பதவியில் இருக்கிறார்கள், மடிக்கின்றார்கள். இப்ப பிரம்மா மட்டும் சாஸ்திரமா இருப்பாருன்னா அவருக்கு உரிய அந்த முடிவு காலம் வரலன்னு அர்த்தம். வரும்போது அவர் காலமும் முடிஞ்சு போயிருக்கும். 100 பிரம்மர்கள் நொந்தினா சொல்லலையா? எனவே கொஞ்ச காலமா நீண்ட காலமா அது வேணா முன்ன பின்ன இருக்கலாம். எப்படினாலும் நாம அளவைகளால் ஒரு பொருளை அறிகிறோம்னா அந்த பொருள் எல்லாம் அழிந்து போகும். இதை சொல்லும் போது சிலருக்கு சில சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வரலா சிலருக்கு வந்தா எங்களுக்கு என்னன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். சிலருக்கு சில சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, ஐயா நீங்க இந்த ஆனந்தத்தை வந்து சொல்றீங்க, அளவைகளால் அறியப்படும் பொருள் எல்லாமே அழியக்கூடிய பொருள் சொல்றீங்க. நாம முதல் சூத்திரத்துல இறைவன் இருக்கிறான், அவன் சிவபெருமான்னு அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டோம்? கருதல் அளவை என்று சொல்லக்கூடிய அனுமான பிரமாணத்தின் மூலம் தான் அறிந்து கொண்டோம். இப்ப ஆரஞ்சத்துல சொல்றீங்க அளவையால் அறியப்படும் பொருள் எல்லாம் அறியுங்கிறீங்க. இப்ப முதல் சூத்திரத்துல அனுமான அளவை மூலமா தானே இறைவன் இருக்கிறானே அறிஞ்சோம். அப்ப இறைவன் என்ன அறியும் பொருளா அப்படின்னு கேட்டான். முதல் சுற்று மூலமா என்ன அறிந்தோம்? அனுமான அளவின் மூலம் இறைவனையா அறிந்து கொண்டோம். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அளவில் அறிந்து கொண்டோம். அவனை நேரில் அறியலையே இல்லையா? ஒரு சொல்றான் எங்க மாமா அமெரிக்கால இருக்கா, இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்காரு இருக்கான்னு தெரியட்டும், அவ்வளவுதான். அவரை நேரில் அறிய, நேரில் அறிவது என்பது வேறு, அதற்கான முயற்சியை நாம செய்யணும் இல்லையா? அவரும் அப்படியா என்ன பார்க்க வரீங்களா, சரி நீங்க இந்த இடத்துல இருக்க நான் வரேன்ட்டு அவரும் வரணும். அப்பதான் நேரில் வரணும். முதல் சூத்திரம் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறியதுமாக, அதான் நல்ல முறையா அந்த சிற்றுரையை அது மூலமா படிச்சு பாருங்க. முதல் சூத்திரம் எதுக்கு பதிக்கு பிரமாணம் கூறியது? பதி உண்மைக்கு, பதி இருக்கிறான் என்று அனுமான பிரமாணம் காட்டுது, அவ்வளவுதான். அந்த பதியை நேரடியா அறியல. ஆனா நெருப்பு அப்படி இல்லை, மலையில நெருப்பு இருக்குதுன்னு புகை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அப்படியே அந்த நெருப்பை போய் பார்ப்போமே, கொஞ்சம் காலால நடந்து போனா மலையில போய் நேரடியாக காட்சியிலே அறிஞ்சிடலாம். இப்ப முதல் சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகம் காரிய பொருள், இதுக்கு நிமித்த காரணம்னா இறைவன் இருக்கிறான், சிவபெருமான் இருக்கிறான், இருக்கான் தெரிய போச்சா? அவனை எங்க போய் பார்ப்பது? அவன் எங்க இருக்கான்? வாங்க போய் பார்ப்போம்னா போய் பார்க்க முடியுமா இல்லையா? பார்க்கலாம். அதுக்குரிய வழிமுறை வேறு. மலைக்கு போன மாதிரி சும்மா நடந்து போய் பார்க்க முடியாது. இதற்குரிய வழிமுறை வேறு. அந்த வழிமுறையை தான் ஆராய்ச்சியத்துடன் சொல்கிறது. அளவைகளால் அறியக்கூடிய வழிமுறை இங்க கிடையாது. அளவைகளால் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் முதலிய அருளாளருடைய திருவாக்கு அந்த ஆகம அளவையால் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சிவஞானம் முதல் சிவஞான போதம் முதல் சூத்திரம் காட்டுற அனுமான அளவை கொண்டு அவன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்ளலாம். திருக்கோயிலில் சென்று திருமேனிகளை வழிபடும் போது காட்சி அளவையால் இந்த திருமேனியில் அவன் எழுந்துட்டு இருக்கிறான், இந்த திருமேனி அவனே என்று அங்க அந்த உணர்ச்சியோடு வழிபட்டால் அங்கு அவன் தங்கியிருந்து நமக்கு அருள் கொடுப்பான். அந்த காட்சிங்கிறது அந்த விக்கிரகம் வந்து பொருளால வேறாக இருந்தாலும் இப்ப உள்ள நிலைமைக்கு இந்த விக்கிரகமாக இருந்தபடிதான் நமக்கு பெருமான் அருள் செய்வார். ஆகவே இது விக்கிரகம் ஒரு பொருள் நினைக்காம இந்த சிவலிங்கம் சிவபெருமானே என்று நினைத்தால் கட்டாயமா அருள் கிடைக்கும். ஆகவே இப்படிதான் நம்ம அவன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அறவைகளால் அவனை நேரடியாக அறிய முடியாது. அறவைகளால் அவனை நேரடியாக அறிய முடியும் என்றால் அவன் அழிவுருளாகி விடுவான். ஏனென்றால் அளவைகளால் அறியப்படும் எல்லா பொருள்களும் அறியக்கூடியவை, அசத்து. அழியக்கூடிய பொருள்களைத்தான் கலைச்சொல் கொடுத்து சொன்னாங்க, அசத்து. அசத்துன்னா நிலையின்றி அழியக்கூடிய பொருள்கள். இப்ப சத்துன்னா நிலையான பொருள். சத்து என்றால் நிலையான பொருள், அசத்து என்றால் நிலையின்றி அழியும் பொருள். ஐந்தாம் சூத்திரத்தில் சொன்னபடி ஐந்தின் தொடர்ச்சியாக ஆற கொண்டு வரணும் இல்லையா? அதான் தம்முணர்வின் தமி என்று சொல்லப்பட்ட அந்த முதற் கடவுள். அளவைகளால் அறியப்படும் பொருளா? அளவைகளால் அறியப்படும் பொருள் என்றால் அவன் அழிபொருளாகி விடுவான். அதைத்தான் உணர்வு அசத்தெனின் என்றார். பொருள் ஒன்று இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு வழியே அறியப்பட வேண்டும். ஒரு பொருள் இருக்குயா, ஆனா அது எந்த வழியிலையும் நீங்க அறிய முடியாது சொன்னா அப்படி ஒரு பொருளே இல்லை என்றுதான் இருக்கும். இல்லாத பொருளை இவன் இருப்பதாக சொல்லிக்கொண்டிருக்கான் இருக்கும். ஆகவே ஆறாம் சூத்திரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, காட்சி அனுமானம் ஆகமம் போன்ற அளவைகளால் ஒரு பொருளை நேரடியாக அறிகிறோம் என்றால் அந்த பொருள் அழியக்கூடிய பொருள். உணர்வு எனில் அசத்து, அழியக்கூடிய பொருள். உணராத இன்மையின் அப்படின்னா எந்த வழியாலும் ஒரு பொருளை உணர முடியவில்லை என்றால் இன்மையின் அந்த பொருளே இல்லாத பொருளாகிவிடும். ஆகையால் ஆகையால் இரு திறன் அல்லது இந்த ரெண்டு வகையும் இல்லாமல், இந்த ரெண்டு வகையும் இல்லாமல், எந்த ரெண்டு வகையும் இல்லாமல், அளவைகளால் அறியப்படும் முறை அளவைகளால் அறியப்படும் பொருளாகவும் இல்லாமல், ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருளாகவும் இல்லாமல் முதல்வன் விளங்குகின்றான். அளவைகளால் அறியப்படும் பொருளாகவும் அவன் இல்லை. அப்படின்னா அவன் அழிபொருளாகி விடுவான். அளவைகளால் அறியப்படும் பொருள்னா அழிபொருளாகி விடுவான். ஒருவனையாலும் அறிய முடியாத பொருள்னா அப்ப அவன் இருபொருளாகி விடுவான். உயர் கொம்பு அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவான். உயர் கொம்பை எந்த வழியினாலும் அறிய முடியுமா? எந்த வழிமுறையை பின்பற்றியும் முயல் கொம்பை வந்து அறிய முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பொருளே இல்லை. அதான் ஒரு பொருளை எந்த வழியாலும் அறிய முடியலைன்னா அந்த பொருள் இல்லைன்னா. முதல்வனை நீங்க இந்த ரெண்டு வகையிலையும் சேர்க்க முடியாது. அளவைகளால் அறியப்படும் பொருள் என்றால் அவன் அறியக்கூடிய பொருளாக விடுவான். ஆனா அவன் நிலைத்த பொருள். அப்ப அளவைகளுக்கும் எட்ட மாட்டான். அப்ப அதை வச்சுக்கிட்டு ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள்னு சொல்ல சொல்றாங்க. அதுவும் தவறு. ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள்னா அவன் இருபொருளாகி விடுவான். முயல் கொம்பு போல இருபொருளாகி விடுவான். எனவே இந்த இரண்டு வகையிலும் இச்சேராமல் அளவைகளால் அறியப்படுதலும் ஒரு வழியாலும் அறியப்படாத இருத்தலும் என்ற இந்த இரண்டு வழியிலும் இல்லாமல் இருதின நல்லது. சிவசத்தாம் என இரண்டு வகையின் இரண்டு வகையினு முதல்ல வச்சுக்கோங்க. இரண்டு வகையின் சிவசத்தாம் என இசைக்குவன் ஒரு இரண்டு வகையில் சிவசத்தாமன் இரண்டு வகையின்னா என்ன அப்படின்னா ஒரு வழியில் அறியப்படாமல் இருத்தல் மற்றொரு வழியில் அறியப்படுதல். ஒரு வழியாலும் அறியப்படலைங்கிறதான சூனியம் முயற் கொங்கு மாதிரி. ஒரு வழியில போனா அறிய முடியாது. ஆனா மற்றொரு வழி இருக்கு. அந்த மற்றொரு வழியில போனா அறிய முடியும். இந்த அளவைகள் மூலமா அறியணும் நினைச்சா முடியாது. அது அழிவுறதான் அறிய முடியும். இவன் நிரந்தரமான பொருள். அதுவே அளவை வழி மூலமா போய் அறிய முடியாது. ஒரு வழியில் அறிய முடியாமல். ஆனால் மற்றொரு வழி ஒன்று இருக்கிறது. அது எந்த வழியும் சொல்லல. உள்ள அதிகாரத்தில் சொல்லுவார். சூத்திரத்தில் வெளிப்படையை சொல்ல ஒரு வழியில் அறிய முடியாதவனாகவும் மற்றொரு வழியில் அறிய முடிபவனாகவும் அறியப்படுபவனாகவும் இருக்கிறான். அதான் இரண்டு வகையின் அப்படின்னா எந்த வழியால் அவனை அறிய முடியாதுன்னா இப்ப கருத்தை சொல்லிடுறேன், விளக்கத்தை அப்புறம் சொல்றேன். எந்த வழியால் அவனை அறிய முடியாதுன்னா பாசஞானத்தாலும் பதஞானத்தாலும் அவனை அறிய முடியாது. பலமுறை சிவஞான போதம் கற்றவர்களுக்கு தெரியும். புதிதாக உள்ளவர்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். என்ன பாசஞானம்னா என்ன பதஞானம்னா என்ன ஏன் அவற்றால் அவனை அறிய முடியாது. காரணம் சொல்றேன். இரண்டு வகையின் சிவசத்துன்னு சொன்னது இரண்டு வகையில முதல் வகை என்னன்னா ஒரு வழியால் அறியப்படாமல் இருக்கிறது. அளவைகளால் அறியப்படாமல் இருக்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. அவ்வளவுதான். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத இருத்தல் ஒரு வகை. ஆனா அதுக்காக ஒரு வழியிலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. உயர் கும்பு மாதிரி ஆயிரும். அப்ப எந்த வழியிலையும் அறிய முடியும்னா பதிஞானத்தால் மட்டும் அறியப்படுவோனா இருக்கிறது. பதிஞானத்தின் துணை கொண்டு அவனை அறியலாம். இந்த இறைவன் தான் பதி. அப்ப பதிஞானம்னா என்ன? அவனுடைய ஞானம் தான், அவனுடைய அறிவு தான். அவனுடைய அறிவையே துணையாக கொண்டு அவன் அறிவில் நம் அறிவை அடங்க செய்து அதன் மூலம் அவனை அறியலாம். சிவத்தை அறியணும்னா சிவபெருமானுடைய அறிவோடு நம்ம அறிவு கலந்து ஒன்றுபட வேண்டும். அதற்கு இணையாக கலந்து விளங்க முடியாது. இந்த சிவபெருமான அறிவுக்குள் நம்ம அறிவு பணிந்து அடங்க வேண்டும். அதுதான் திருவடி வணக்கம். சிவபெருமான் திருவடி என்று சொல்வது சிவபெருமானுடைய அந்த ஞானம்தான், அறிவுதான். அந்த சிவனுடைய அறிவில நம்ம மிகுந்த பணிவுணர்ச்சியோடு நம்ம அறிவை அடங்க செய்யணும். ஏன்னா அந்த அறிவு விளக்கினாலன்றி நம்ம அறிவு விளங்காது. சூரிய ஒளி விளக்கினாலன்றி கண்ணொளி விளங்காது. இப்ப கண்ணொளி நல்லா விளங்கணும்னா சூரியனுடைய ஒளிக்குள்ள கண்ணொளி அடங்கணும். சூரிய ஒளிக்கு சமமாக நிற்கக்கூடிய ஆற்றல் கண்ணொளிக்கு கிடையாது. சூரிய ஒளிக்குள்ள கண்ணொளி அடங்குனா காட்சி நல்ல கண்ணுக்கு காட்சி நல்லா தெரியும், பயன் கிடையாது. கண் பெற்றதன் பயனை அப்பதான் பெறலாம். அது மாதிரி ஆன்மாவுக்கு சிவபோகமே பயன். சிவபோகமாகிய பயன் எப்ப கிடைக்கும்னா சிவ ஞானத்துக்குள்ளே, அந்த பேரொழியாகிய கதிரவன் ஒளிக்குள்ளே, சிற்றொழியாகிய கண்ணொளி அடங்கு கலந்து அடங்க வேண்டும். அதுபோல பேரறிவாகிய அந்த சிவன் அறிவுக்குள்ளே, சிவ ஞானத்துக்குள்ளே, சிற்றறிவாகிய ஆன்ம ஞானம் பணிந்து அடங்க வேண்டும். அதுதான் சிவபெருமான் திருவடியில் அடங்குதல். சிவபெருமான் திருவடி என்பது சிவபெருமானுடைய ஞானமே அறிவே என்று ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கிறார். அந்த ஞானத்தோடு சம்பந்தம் கொண்டவர் அவர்தான். எனக்கு சிவஞானத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதோ ஆசிரியருடைய அருளாலே இந்த சிவஞான போதத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆசிரியர் மூலமாக திருவருள் கருணையாக உணர்த்தியதனால் சம்பந்தம் கிடைக்கிறது. அவர் அந்த சாட்சாத் திருவருளோடையே தொடர்பு கொண்டவர், அதனால ஞான சம்பந்தர்னே அவருக்கு பேர். அவர் சொல்றார், எம்பெருமானுடைய ஞானம்தான் அவருடைய திருவடி. எம்பெருமானுடைய திருவடியை அவனுடைய ஞானமாகவே நினைத்து யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வினைகளெல்லாம் கெடும் என்று பாடுகின்றார். திருச்சிக்கல், சிக்கல் என்று ஒரு தலம் தாங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்றது, அங்கிருந்து தான் அடியே வந்திருக்கின்றேன். சிக்கல் இல்லை, நாகை மாவட்டத்தில் திருவாவூர்துறை, திருவாவூர்துறையும் நாகை மாவட்டம் தான், சிக்கலும் நாகை மாவட்டம் தான். அந்த சிக்கல் என்ற தலத்திலே திருச்சிக்கல், அது தேவாரத்தலம், திரு சொல்லி சொல்லணும், திருச்சிக்கல். அந்த தரத்திலே பாடப்பெற்ற ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே முதல் பாடத்திலே சொல்வார், வேனல் வேலை விழித்திட்ட மன்மதனை நெசிக்கணால் விழித்து நோக்கினார்களோ வேனல் வேலை விழித்திட்ட வெண்ணை பெருமான் அடி ஞானமாக நினைவல்லா. அந்த அடியை, அடின திருவடி, அந்த திருவடியை ஞானமாக, அதுதான் நமக்கு ஞானம் என்று யார் நினைக்கின்றார்களோ ஞானமாக நினைவார். வினையாயின நையுமே, அவருடைய வினைகள் எல்லாம் நைந்து கெடும் என்று பாடியிருக்கின்றது. ஆகவே அந்த சிவஞானம் தான் திருவடி. அதற்குள்ள நாம நம்முடைய ஞானமானது பணிந்து அடங்க வேண்டும். சிவபெருமானுடைய ஞான சக்தி திருவடினா ரெண்டு இருக்கணும்ல, அப்போ ஞானமும் கிரியையும் தான் ரெண்டு திருவடி, ரெண்டு அடிகள், இணை அடிகள். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே மங்களவாக்கில் வருதுல, அதுக்கான சிற்றுரையை படிச்சு பாருங்க. பொல்லார் இணைமலர் பொல்லாப்பிள்ளையாருடைய மலர் போன்ற இரண்டு திருவடிகள், அது என்னது? அவருடைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும். ஞானசக்தினா அறிவு, கிரியாசக்தினா செயல். நம்ம அறிவு இறைவன் அறிவுக்குள்ள அடங்கணும், நம்ம செயல் இறைவன் செயலுக்குள்ள அடங்கணும். என் செயலெல்லாம் இறைவன் செயலே பணிந்து உணரும் போது நம்ம செயல் அவன் செயலுக்குள்ள அடங்கிடும். என்ன அறிவெல்லாம் சிவன் பெருமான் அறிவித்து அறிவதுதான் போது நம்ம அறிவு அவன் அறிவுக்குள்ள அடங்கிடும். ஆக பொல்லார் இணைமல நல்லார் குணவிலே சிற்றுரையை பாருங்க. பொல்லாப்பிள்ளையாருடைய இரண்டு திருவடி தாமரைகளை, எந்த இரண்டு திருவடி தாமரைகள்? அவருடைய ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய இரண்டு திருவடி தாமரைகளை, தம்முடைய ஞானசக்தி கிரியாசக்திகளுக்கு இல்லையா, அதை வியாபகமாக கொண்டு அதில் தம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தியை வியாபியமாய் அடங்கப் பெறுவர். தம்முடைய ஞானத்தை அவனுடைய ஞானத்துக்குள்ளும், தம்முடைய கிரியை அவனுடைய கிரியைக்குள்ளும் அடங்கப் பெறுவர். அப்படி அந்த பதியனுடைய ஞானத்துக்குள் ஆன்மா தன் ஞானம் அடங்க பெற்றால் அப்போ அந்த பதி அறியப்படுவார். எனவே அவன் ஒருவழியாகவும் அறியப்படாத சூன்யம் அல்ல, முயற்கொம்பு கூட அல்ல, அந்த பரிஞானத்தினாலே அவன் அறியப்படுவான். அதை விடுத்து வாச ஞானத்தினால் அறிவேன் என்றோ, பச ஞானத்தினால் அறிவேன் என்றோ முயற்சி செய்தால் அவன் அறியப்படான். அப்படியாதான் அயனும் மானும் முயன்றார்கள். அவர்கள்லாம் நம்மை விட எவ்வளவு ஆற்றல் கொண்டவர்கள். அவர்கள் ஆற்றலை ஏதாவது குறித்து சொன்னார்களா திருமுறையில பாருங்க. அவர் ஈரடியாலே மூவல கடந்ததெல்லாம் அப்படியே குறிப்பிடுகின்றார். நான்முகன் முதலிய வானவர்கள் தான் அவர்களை தொழில் எழுதுகின்றார்கள். நான்முகனுக்கு அவருக்குமே எவ்வளவு சக்தி இருக்கு, அவர் எத்தனை பேருக்கு என்னென்ன வரம்லாம் கொடுத்துருக்காரு, அவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அவர் ஏவல் வேட்டி நடக்கிறதுக்கு அவர் சாதாரணமானவரா? அவர் இவரை கொடுத்து வணங்குறார். நான்முகன் முதலா நான்முகனே வணங்குறாங்க, அவர் கீழே உள்ளவர்களும் சேர்ந்து இவரை வணங்குகின்றார்கள். திருமாலை நான்முகன் முதலா வானவர் தொழுதல நீரடியாலே மூவலம் கடந்து அதை பார்த்து நாட்டிசை முனிவரும் ஐம்புடன் மலர போற்றி செய்தே இல்லையா, போற்றிசை கதிர்முடி திரு நெடுமார் சிறப்பாக இருக்கார் பாருங்க. போட்டிசை கலைமொழி திருநெடுமார் அந்த அந்த முழு மரியாதை கொடுத்திருக்கிறார். அவர் தன் அறிவால் திருவடியை அறியலாம் என்று சொல்லி முயன்றார் இல்லையா. சும்மா நம்ம தோண்டணும்னா எவ்வளவுதான் தோண்ட முடியும், போரிங் தான் போடணும், எத்தனை அடிதான் நம்ம தோண்டுவோம் இல்லையா. அவர் தோண்டினா தோண்டினா ஏழு தளம் உருவை, பாதாள லோகமே ஏழு உலகம் இருக்கான், உனக்கு கிலோ ஒண்ணா உனக்கு கிலோ ஒண்ணா ஏழு உலகம் இருக்கும். ஏழு பாதாளங்களையும் ஊழலுக்கு பார்த்துட்டார் திருவடிய பார்க்க முடியும். ஏழு தரம் முழுவதும் இழந்து இழந்து தோண்டி தோண்டி படைத்து விட்டார், எய்த்து படைத்து விட்டார். அதுக்கப்புறம் துதிக்கின்றார், அப்பவும் காட்சி கொடுக்கல. ஏன்னா என்னுடைய துதியினாலே கண்டுவிட்டேன் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடும். அப்போ உலகத்தை தோண்டி தோண்டி போறார். பொருளுலகங்களுக்கும் அப்பால் இருக்கிறது அவர் திருவடி, சொற்களால் துதிக்கின்றார், சொல்லுலகத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதான் ரெண்டையும் சேர்த்து சொன்ன, ஏழுதல முழுவதும் இடந்து பிணைத்து ஊழி முதல்வர் செய்த என்று வழுத்தையும் காணாம மலரடியை கண்டார். அப்ப அந்த மலரடிகளை எப்படி காண்பது என்று சொன்னார், வழுத்ததற்கு எளிதாய். நமக்கு அந்த திருவடி இணைகள் வழுத்ததற்கு எளிதாய் வந்தது. ஏன்னா அந்த பரிஞானத்துக்குள் அடங்கப்பட்டதுனா அவனே குருவாக வந்து அரியனுடைய ஞானத்தை தன்னுடைய ஞானத்துக்குள் அடங்க செய்து விட்டான். அதை ஒப்படைக்க அரியனும் சித்தமாக இருந்தே. எல்லாருக்கும் என் குருவா வரல, மதவுள்ளிகள் மட்டும் என் ஆட்கொண்டான். அவர் ஆவி உடல் உடமை எல்லாத்தையும் அர்ப்பணிக்க சித்தமா இருந்தார். எனக்கு வந்தா இந்த சாமி நான் என்ன எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் அவர் பக்குவர்களை மட்டும் ஆட்கொள்ள வருகிறார். ஆகவே அந்த தன் அறிவு உடலிலேயோ பொருளிலையோ பொருந்தல, அந்த உடல் பொருளெல்லாம் அவன் கொடுத்தது, அவன் கொடுத்ததை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவனுடைய அறிவில் தன் அறிவை அடங்க செய்து விட்டான். அதான் சிவபெருமான் திருவடியில் கலத்தல். அப்படி கலந்து அந்த பரிஞானத்தின் துணை கொண்டு அரியன் முயன்றால் அவன் அங்கு காட்சி கொடுப்பான், போது அறியப்படுவான். அதான் ஒரு வழியில் அறியப்படாமல் இருத்தல், வாசஞான பொதுஞானங்களால் அறியப்படாமல் இருத்தல். மற்றொரு வழியில் அறியப்படுதல், பரிஞானத்தை துணை கொண்டு அறிய முயன்றால் அங்கு அறியப்படுபவனாக இருக்கிறான். வாசஞானம் என்பது என்ன? இப்ப நாம் அறிந்து வருகின்றோம் அல்லவா, ஐம்பொறிகளின் துணை கொண்டு அந்த கரங்களின் துணை கொண்டு அறிகிறோமே, இந்த அறிவெல்லாம் பாசஞானம். பாசம்னு சொல்லப்பட்டது அது ஆணவம் கங்கம் மாறிய மூன்றுக்குமே பாசம்ங்கிறது பொது பெயர்னாலும், பாச ஞானம் என்று வரும்போது அங்கு பாசம் என்பது உடலில் உள்ள கருவிகரணங்களையே குறிக்கும். பாச கருவிகளால் என்ன விளங்கும் ஞானம், பாச ஞானம் சொல்றீங்களே, இந்த பாச கருவிகள்லாம் ஜடமாயிற்று. இப்ப தானே அஞ்சாம் யுத்தத்தில் பார்த்தோம், காலையில் தானே பார்த்தோம், பொறிகள்லாம் ஜடம், அந்த கந்தக்கரம்லாம் ஜடம்னு பார்த்தோம். அவற்றை தான் பாசம் வைங்க. இப்ப பாச ஞானம் சொல்றீங்க, அவற்றுக்கு ஏதாவது ஞானம் ஜடமாச்சுன்னா, பாச ஞானம் என்றால் பாசத்துக்குள்ள ஞானம் என்று அர்த்தம் இல்ல. பாச கருவிகளும் வழியாக உயிரிடம் விளங்கும் ஞானம். கண் என்ற கருவியின் மூலமாக எனக்கு எதிர்க்க இருக்கிற உருவங்கள்லாம் எப்படி இருக்கின்றன அறிந்து கொண்டேன். இப்ப இந்த பாசக்கருவியாக கண்ணின் மூலமாக எனக்கு அந்த ஞானம் கிடைத்தது, காது மூலமாக என்ன ஓசை கிடைத்ததுன்னு அறிந்து கொண்டேன். பாசக்கருவிகள் வழியாக உயிரிடம் விளங்கும் ஞானம் பாச ஞானம். அப்புறம் பசு ஞானம் என்றார். திருவருளை துணை கொண்டு பாசக்கருவிகளிலிருந்து விடுபட்டு ஓர் ஆன்மா தன்னை ஆன்மா என்று அறிந்து கொள்கிறது. அப்படியே அந்த வழிபாட்டு நிலையில முன்னேற அந்த தவம் வந்து பெருக பெருக ஒரு கட்டத்தில் இது நடக்கும். என்ன அப்படின்னா, பாசக்கருவிகளிலிருந்து நான் வேறானவன், நான் ஆன்மா சித்து பொருள் தன்னை உணருது, அனுபவத்தில் உணருது. நாம அனுமான அளவே உணர்ந்தோம் மூணாம் சூத்திரத்தில். இந்த கல்வி நிறுவனங்கள் வேறு, தூள உடல் சுக்கு உடல் பிராண வாயுலாம் வேறு, ஆன்மா வேறுனா அனுமான அளவை மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க தெரிந்து கொள்வது இல்லை, அனுபவத்திலே உணர்வது. உடம் வாசக்கருவிகளுக்கு வேறாக நான் ஆன்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு உணர்வது. அப்படி உணரும் போது மேற்கொண்டு உணரணும். இப்படி எனக்கு ஆன்மையானத்தை கொடுத்தவன் யாரு? அந்த பெருமான், அவனை உணரணும். ஆனா அந்த உணர்ச்சி வர்றதுக்கு முந்தி அப்படி இடையிலே நின்று போயிருக்கு. ஒரு வளர்ச்சி வந்து அதனுடைய முடிவை எட்டுவதற்கு முன்னால இடையிலே நின்று போயிட்டா இல்லையா? அந்த மாதிரி அந்த முழுமையான வளர்ச்சியை அடையாமல் இடையில் நின்று விடுகின்ற ஒரு நிலை இருக்க, அதான் பாசஞானம். பாசஞானம் இப்ப நாம பாசக்கருவிகள் கொண்டு அறிந்து வருகிறோம், இது பாசஞானம். பசுஞானம் என்னன்னா, நான் இந்த பாசக்கருவிகளின் வேறான ஆன்மா அப்படின்னு அறிந்து கொண்ட பிறகு அடுத்து என்ன அறியணும்? இப்படி எனக்கு அறிவித்தது யாரு? முதல்வனின் திருவருள். அந்த திருவருளால் தான் இன்று நான் ஆன்மானு உணர்ந்திருக்கேன். எத்தனை விரைவில் உணர்ந்தேன், அப்பெல்லாம் நான் ஆன்மானு தெரிஞ்சேனா அப்படின்னு சிந்திச்சு அந்த முதல்வன் அருளுக்கு கட்டுப்படணும். ஆனா அப்படி இல்லாம இப்போது நான் தெரிந்து கொண்டேன், இந்த பாசக்கருவிகளின் வேறான ஆன்மாவாக நான் இருக்கிறேன். இந்த பாசக்கருவிகள்லாம் ஜடம், நான் சித்து. இறைவனை பத்தி சிந்தனை வரல, பாசக்கருவிகளையும் ஆன்மாவாகி தன்னையும் அங்க ஒப்பிட்டு பார்க்கிறான், கம்பேர் பண்ணி பார்க்கிறான். இந்த பாசக்கருவிகள்லாம் ஜடம், நான் ஆன்மா சித்து. இந்த பாசக்கருவிகள்லாம் ஒரு இட வரம்புக்கு உட்பட்டவை, நான் வந்து வியாபக பொருள் என்று இப்படி பாசக்கருவிகளோடு ஒப்பிட்டு தான் அவற்றை விட உயர்வாக இருப்பதை எண்ணி பெருமிதம் கொண்டு தன்னையே பரம்பொருள் என்றோ அல்லது சிவபரம்பொருளும் நானும் சமம். முன்னாடி எனக்கு ஆணவமான மறைப்பு இருந்தது, அப்ப நான் தாழ்ந்தவனா இருந்தேன். இப்ப எனக்கு மலமறைப்பு நீங்கி விட்டது, அவன் அருளால் தான் நீங்குது, அந்த சிந்தனை வரல. எனக்கு மலமறைப்பு நீங்கி விட்டது, எப்படி நீங்கிச்சோ அந்த சிந்தனை இருக்கு. எனக்கு மலமறைப்பு நீங்கி விட்டது. இப்ப சிவபெருமானுக்கு எப்படி மலமறைப்பு இல்லையோ அதுபோல் இப்போது எனக்கு இலக்கம் இல்லை, எனவே நான் சுகத்துக்கு சமமாகிவிட்டேன் என்று கருதுதல், அதுதான் பசுஞானம். அதுதான் பசுஞானம். இந்த பசுஞான உணர்வோடு, தன்னை சிவத்துக்கு சமமாக நினைக்கின்ற இந்த உணர்வோடு இருந்து கொண்டு சிவத்தை நான் அறிவேன் என்று முயன்றால் அந்த சிவத்தை அறிய முடியாது. தன் அறிவு அவன் அறிவுக்குள் அடங்க வேண்டும். சிவஞானம் உணர்த்தினால் அன்றி என்னால் எதையும் உணர முடியாது, சிவஞானமே எனக்கு ஒரே புகலிடம் என்று அதுல சரணாகதியாக அந்த சிவஞானத்துக்கு தன் ஞானம் யார் அடங்கப்பெறுகின்றார்களோ அவர்கள்தான் சிவத்தை அறிவார்கள். அதுதான் பதிஞான நிலை. பதிஞானத்துக்குள் ஆன்ம ஞானம் அடங்கப்பெறுதல் இருக்க அப்பதான் ஆன்மா பதிஞான நிலைக்கு முன்னேறி விட்டது. பதிஞானம்ங்கிறது பதியனுடைய ஞானம் தான் பொருள் தரும். பதிஞானத்தால் அறிதல் அப்படிங்கும் போது என்னன்னா ஆன்மா பதிஞானத்துக்குள் அடங்கி இந்த சிவத்தை அறிதல். அப்ப அந்த ஆன்மாவுக்கு பதிஞான பேரு கிடைத்து விட்டது. சிவத்தை தான் பதினு சொல்றோம். பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே தன்னை சிவத்துக்கு சமமாக கருதும் பசுஞானத்தாலும் சிவத்தை அறிய முடியாது. பாசக்கருவிகள் வழியாக உலகத்தை தான் அறியலாம். இதுக்கு சப்போர்ட்டா இன்னும் புதிய புதிய விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உலகத்தில் உள்ள நுணுக்கமான பொருள்களா அறியலாம். பாரு, கண்ணுக்கு தெரியாத பொருளா, நுண்ணிய பொருளா இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் கலக்கிட்டு போற எப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கன்னா, அது சடப்பொருள்கள நுணுக்கமா இருக்கிற பொருள்களை இந்த மாதிரி விஞ்ஞான கருவிகள் கொண்டு அறியலாம். ஆனா எந்த உடல் கருவியை கொண்டுமோ அல்லது எந்த விஞ்ஞான கருவியை துணை கொண்டுமோ என்ன செய்ய முடியாது, முதல்வனே அறிய முடியாது. ஏன்னா அழியக்கூடிய பொருள்களைத்தான் இவற்றின் மூலம் அறியலாம். அவன் அழிவில்லாத ஜடப்பொருள்களைத்தான் இவற்றை கொண்டு அறியலாம். ஏன்னா உடல் கருவிகளும் ஜடம், இவை தம்மை போன்ற ஜடப்பொருளைத்தான் காட்டும். இவை எப்படி முதல்வனாகிய சித்துப்பொருளை காட்டும்? நான் சொல்ல போனா ஆன்மாவாகிய நம்மையே இந்த பொறிகளை கொண்டு அறிய முடியல, உலகத்தைத்தான் அறிய முடியுது. சித்தறிவு கொண்ட சித்து நாம, சித்தறிவு கொண்ட சித்தாகிய நம்மையே இந்த கருவி கண்டங்களால் அறிய முடியல. இறைவன் பேரறிவுடைய சித்து, சித்தறிவுடைய சித்தாகிய நம்மையே கருவி கண்டங்களால் அறிய முடியலன்னா பேரறிவு கொண்ட சித்தாகிய முதலுடன் எப்படி அறிய முடியும்? அதனால பாச ஞானத்தால், கருவிகரண ஞானமாகிய பாச ஞானத்தால் அவன் அறிய முடியாது. பாசத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்ட போது தன்னையே சிவத்திற்கு சமமாக கருதுகின்ற அந்த பசுஞானத்தாலும் அவனை பசுஞானம் கொண்டு அறிய முடியாது. ஆன்மா தன் ஞானமானது அந்த சிவஞானத்தில் அடங்க பெற்றால் அந்த பதிஞான நிலையில் நின்றுதான் என்ன செய்ய முடியும், அவனே அறிய முடியும். அப்ப ஆன்மா சிவத்தோடு ஒன்று பெற்று ஆன்ம ஞானம்னு பிரிந்து விளங்கல. சிவஞானத்திற்குள்ள ஆன்ம ஞானம் அடங்கி இருக்கு. ஒரு பொருளை பார்க்கும்போது கண்ணொளி சூரிய ஒளியோடு கலந்து ஒன்று பெற்றிருக்கு. கண்ணொழியா சூரிய ஒளியா பிரித்து அறிய முடியல. அப்படி கண்ணொளி சூரிய ஒளியோடு ஒன்று பெற்றிருக்கு. அப்படி ஒன்றுபட்டு உணரும் நான் ஞானம் தான் அனுபவ ஞானம். அதைத்தான் சிவத்தை அறிந்து அனுபவிக்கலாம். அதுதான் சிவானுபவத்துக்கு அனுபவத்துக்கு, சிவனை அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்துக்கு துணை செய்யும் ஞானம் என்னன்னா அந்த ஒற்றுமைப்பட்டு உணரும் ஞானம். கண்ணொளி சூரிய ஒளியோடு ஒற்றுமைப்பட்டு சூரிய ஒளியாகவே, சூரிய ஒளியோடு சூரிய ஒளியாக கலந்துதான் என்ன செய்கிறது, தெளிவாக பொருள்களை பார்க்கிறது. அது மாதிரி சிவத்தை பார்க்க வேண்டும் என்றால் சிவஞானத்தோடு ஆன்ம ஞானம் ஒன்றுபட்டு உள்ளடங்கி ஒன்றுபட்டு ஒற்றுமைப்பட்டு அந்த சிவத்தை அறியும் போது சிவத்தை அது அறிவது மட்டுமல்ல அந்த சிவ பேரின்பத்தையே அது அனுபவிக்கின்றது. ஆகவே அந்த சிவஞானத்தால் அவன் அறியப்படுவான். அப்ப ரெண்டு பெயர் அவனுக்கு வழங்கப்படுது, ஒன்று சிவம் மற்றொன்று சத்து. சிவங்கிற பெயரை ஏன் வழங்கப்பட்டதுன்னா பாச ஞானத்தால் அறியப்படாதவனாக இருத்தல், அதே மாதிரி பசு ஞானத்தாலும் அறியப்படாதவனாக இருத்தல். அது பற்றி அவன் சிவன் என்று வழங்கப்படுகிறான். எனவே சிவன் என்றால் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன். சத்துன்னு சொன்ன பதிஞானத்தால் அறியப்படுபவன். சத்துன்னா உள்பொருள் இல்லையா, உள்பொருள் தான் அறியப்படணும். ஒரு வழியாலே அறிய முடியலன்னா இருபொருள் முயற்கொம்பு மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்ப அவன் சத்துன்னு சொல்லணும்னா உள்பொருள் சொல்லணும்னா அவன் அறியப்படணும். அப்ப எதனால் அறியப்படுறான், பதிஞானத்தின் துணை கொண்டு அறியப்படுகின்றான். எனவே அவன் அளவைகளால் அறியப்படுபவனும் அல்லன், ஒருவழியாலும் அறியப்படாதவனும் அல்லன். எனவே இந்த இரண்டு வகையிலும் அவன் சேராமல் ஒரு வகையால் அறியப்படாதவனாகவும் மற்றொரு வகையால் அறியப்படுபவனாகவும்